சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 24 விழி நீர் வேந்தனானை. பாழடைந்த மாளிகையின் உள்ளறையில் பஞ்சனையில் படுகாயத்தோடு படுத்து கிடந்த வாலிபனை பற்றிய அறிவு இளம் சுழியன் கண்களில் இமைப்பொழுது தோன்றியதையும், அந்த அறிவை உதிர்க்க அவன் உதடுகள் மேற்கொண்டு அசையாவண்ணம் படுக்கையிலிருந்த வாலிபன் கை உயர்த்தி எச்சரிக்கை செய்து தடுத்துவிட்டதையும், மற்ற யாரும் பார்க்காவிட்டாலும் இன்பவள்ளியின் கூர் விழிகள் மட்டும் கவனித்துவிட்டனவாகையால் சென்ற சில நாழிகைகளில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை அவள் சித்தம் அக்கு அக்காக அலசம் முற்பட்டது. சோழ மண்டல அதிபதிக்கு இந்த வாலிபனால் ஆபத்து என்று வாயிலில் காவலர் தலைவன் குறிப்பிட்ட போது, அந்த வாலிபனும் என்று அவள் ஏதோ சொல்ல முற்பட்டு வார்த்தைகளை விழுங்கிவிட்டதையும், எவருக்கும் தலைவணங்காதவன் என்று பிரசித்தி பெற்றிருந்த சோழர் படை உபத்தலைவனான இளம் சுழியன் கூட வாலிபன் எச்சரித்த மாத்திரத்தில் வாயை சற்றென்று மூடிக்கொண்டு விட்டதையும், உலகத்தையே வெறுத்த புத்த பகவானை தவிர வேறு எவருக்கும் அடிபணிய அவசியமில்லாத சமண துறவி காயத்தில் பூவழுகி அழுத்த சொன்ன துணிகளை நீக்கிய பிறகு மீண்டும் அந்த வாலிபன் காலடியில் கை கட்டி கவலையோடு நின்றதையும் தொகுத்து பார்த்த இன்பவள்ளிக்கு படுக்கையில் படுத்திருந்த வாலிபன் யார் என்பது தெள்ளென்று விளங்கிவிட்டது. என்றாலும் அவள் தனக்கு ஏற்பட்ட அறிவை வெளிக்காட்டவும் அஞ்சினாள். பஞ்சனை பக்கத்திலிருந்து எழுந்து இளம் சுழியனை எச்சரிக்கை செய்த கையின் உட்புறமும் சற்று தள்ளி நின்றிருந்த இன்பவள்ளிக்கு தெளிவாக புலனாகவே, அதுவரை அவளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவை அனைத்தும் வினாடி நேரத்தில் பஞ்சாக பறந்தன. அந்த இளவலின் உள்ளங்கையில் பச்சை குத்தப்பட்டிருந்த புலியின் உடற்பச்சை கோடுகளும், செஞ்சாந்து சாரால் தீட்டப்பட்டிருந்த சிவப்பு கண்களும் படுத்திருந்தவன் யார் என்பதை சந்தேகமற விளக்கிவிட்டன. வகையால் இன்புவள்ளியின் இதயத்தில் விவரிக்க இயலாத வியப்புடன் அரச சன்னிதானத்தில் நிற்கிறோமே என்ற பயமும் சூழ்ந்து கொள்ளவே அவள் கண்களும் வாலிபனை நோக்கி கலவரத்தோடு சலித்தன. பக்க வாட்டிலிருந்து எழுந்து அவன் உள்ளங்கை மீண்டும் பஞ்சனையில் பதிந்ததும் இன்பவள்ளியின் கண்கள் வாலிபனின் முகத்தை நோக்கியதன்றி மங்கையர் கவரி வீச, குறுநில மன்னர் மண்டியிட்டு தலைகுனிய, மக்கள் எல்லாம் ஐயக்கோஷம் செய்ய, சோழ மண்டலத்தின் அரசு பீடத்தில் அமர வேண்டிய திருமாவளவன் இந்த பழைய பஞ்சனையில் ஏதோ பரதேசி போல் படுத்து கிடக்கிறானே, என்ன அநியாயம் என்று அவள் இதயமும் உள்ளுறவே பேசிக்கொண்டது. இன்பவள்ளியின் கண்களில் பளிச்சிட்ட உணர்வு, அவள் இதயத்தில் துளிர்விட்ட அனுதாபம், அந்த அனுதாபத்தோடு இழைந்து நின்ற பயம், அத்தனையும் சோழ மண்டலத்தின் உண்மை அதிபதியான திருமாவளவனின் விழிகள் இமைப்பொழுதில் புரிந்து கொண்டதால் அவன் இதழ்களில் லேசாக புன்னகையும் அரும்பியது. அந்த புன்னகையிலேயே தெரிந்த ரகசியத்தை வெளியிடாதே என்ற ஆணையும் கலந்து நின்றதால் இன்பவள்ளி மௌனமாகவே நின்றாள். எல்லோருக்கும் முன்பே மாளிகையிலிருந்து தப்பிய வாலிபன் யார் என்று புரிந்து கொண்டு விட்ட சமணத்துறவையும் நமக்கு மாத்திரமே அந்த ரகசியம் தெரியும் என்று நினைத்து வாயை திறந்தால் உண்மை வெளியாகிவிடப் போகிறதோ என்ற பயத்தால் அவரும் பேசாமலே நின்றார். திருமாவளவனை சிறு பிள்ளையாக இருக்கும் போது ஓரிரு முறை பார்க்கும் வாய்ப்பு பெற்றதால் இவனை எங்கோ பார்த்திருக்கிறோம் என்று வெகு நேரம் குழம்பி கடைசியில் உண்மையை உணர்ந்த சோழர் படை உப தலைவன் கூட திருமாவளவன் செய்த எச்சரிக்கை காரணமாகவே மௌனம் சாதித்தான். காயங்களை சோதித்து கழுவுவதிலும் பச்சிலையை வாட்டுவதிலும் முனைந்திருந்த பூவழகி மட்டும் தன் பணியிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தாளாகையால் அறையிலிருந்து மற்றவர் மனோபாவத்தை கவனிக்கவோ தன்னை விழுங்கிவிடுவது போல் திருமாவளவன் பார்த்து கொண்டிருந்ததை அறியவோ வாய்ப்பில்லாது போயிற்று அந்த வேளிற்குள பேரழகிக்கு. சோழ நாட்டின் அந்த பழைய விளக்கில் பச்சிலையை மிக நிதானமாக வாட்டிய பூவழகி பக்கத்தில் கிண்ணத்தில் இருந்த சிவப்பு சாற்றையும் எடுத்து வாட்டப்பட்ட இலையின் உட்புறத்தில் லேசாக தடவினாள். அறையில் மௌனத்தை நீடிக்க விட்டாள். விஷயம் ஏதாவது வெளியாகிவிடலாம் என்ற யோசனையாலும் திருமாவளவன் மெல்ல பேச துவங்கி, இத்தனை அழகிய கைகள் சிகிச்சை செய்யும் என்று அறிந்திருந்தால் இன்னும் இரண்டு காயங்களை குழப்பாட்டுக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி மெல்ல சிரிக்கவும் செய்தான். கிண்ணத்தில் இருந்த சிவப்பு சாற்றை இலையில் தொடவுவதை சற்று நிறுத்திவிட்டு சோழ நாட்டு இளவலை தன் அழகிய விழிகளால் ஒரு வினாடி நோக்கிய பூவழகியும், அதற்கு வாய்ப்பு சீக்கிரம் கிடைக்கும், பயப்படாதீர்கள் என்று சொல்லி நகைத்தாள். புலியின் கண்களைப் போலவே தீட்சன்யமான திருமாவளவன் கண்களில் ஒரு வினாடி தீட்சன்யம் மறைந்து சிரிப்பு துளிர்த்தது. மீண்டும் காயமடைய வாய்ப்பா என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் இளம் செட் சென்னியின் திருமகன். ஆம் என்றாள் பூவழகி. பச்சிலை ஒன்றை நெற்றியில் அழுத்திவிட்டு மற்றொரு பச்சிலையை காய்ச்ச துவங்கி, வாய்ப்பை நீங்களே அளிப்பீர்கள் போலிருக்கிறது என்று மறுபடியும் கேட்டான் சோழ மண்டலாதிபதி. அதற்கு தேவையில்லை, உங்களை துரத்தி வந்திருப்பவர்கள் திரும்பவும் வருவார்கள். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? குட்டிச் சுவரில் முட்டிக்கொள்ளவேல் எழுத்து எதற்கு? ஏதோ பொய் சொல்லி இன்பவள்ளி அவர்களை திருப்பியிருக்கின்றாள். பொய் எத்தனை நேரத்திற்கு நிலைக்கும்? அதுவும் தங்களை போன்ற ஒரு வீரரை வேட்டையாட என்னும் வீரர்கள் வேறெங்கும் நீங்கள் கிடைக்காவிட்டால் திரும்ப இந்த இடத்துக்கு தானே வருவார்கள் என்று திருமாவளவனுக்கு பதில் சொன்ன பூவழகி தன் தோழியை நோக்கி திரும்பி, இன்பவள்ளி, இவரை துரத்தி வந்தது யார் என்று வினவினாள். சோழ நாட்டு வீரர்கள் என்று பதில் சொன்னால் இன்பவள்ளி. யாரை தேடி வந்தார்கள் என்று பூவழகி மீண்டும் கேட்டாள். இவரைத்தான். அது தெரியும். என்னவென்று சொன்னார்கள்? காயமடைந்த ஒரு வாலிபனை தேடி வந்ததாக சொன்னார்கள். எப்படி அவர்களை திருப்பி அனுப்பினாய்? இங்கு அப்படி யாரும் வரவில்லை என்று சொன்னேன். அவர்கள் நம்பவில்லை. இவருடைய காயத்திலிருந்து சொட்டிய இரத்த துளிகளை தாழ்வாரத்தில் பார்த்து விட்டார்கள். அதை பார்த்துமா திரும்பிச் சென்றார்கள்? ஆம், நம்முடன் இருக்கும் ஒரு சமணத்துறவைக்கு காயம் பட்டுவிட்டதாக கூறினேன்.
இதை கேட்ட சமணத்துறவை சங்கடப்பட்டு சிறிது அசைந்ததன்றி என்று முனகவும் செய்தார். இன்பவள்ளியின் பதிலையும் அடிகளின் சங்கடத்தையும் கவனித்த திருமாவளவன் இதழ்கள் புன்சிரிப்பால் மலர்ந்தன.
அடிகள் வந்ததும் நன்மையாகத்தான் போய்விட்டது என்று வேடிக்கையாகவும் பேசினார்.
அடிகள் இங்கு வந்தது மட்டுமல்ல, அங்கு வந்ததும் நன்மைக்குத்தான் என்று சமணத்துறவி கூறினார். தமக்கும் சிறிது நகைச்சுவை உண்டு என்பதை அறிவிக்க,
எங்கு வந்ததை குறிப்பிடுகின்றீர்கள்?
எரிந்த மாளிகைக்கு அருகில்.
ஓஹோ,
சந்தேகம் இருந்தால் அவரை கேட்டு பாருங்கள். என் உதவி இல்லாது இருந்திருந்தால் அவர் அங்கு வந்திருக்க முடியாது. அவர் அங்கு வந்திருக்காவிட்டால் தாங்களும் இங்கு வந்திருக்க முடியாது
என்று அடிகள் விஷமமாக பேசி இளம் சிழையனை சுட்டி காட்டினார்.
ஓ, அப்படியா என்று கேட்டான் திருமாவளவன் படை தொலைவனை நோக்கி திரும்பி.
உண்மைதான், அடிகள் தான் என்னை தப்புவித்து அழைத்து வந்தார்.
தப்புவித்தா?
ஆம். எங்கிருந்து தப்புவித்தார்? மடத்திலிருந்து.
மடத்திலிருந்தா? சிறையில் இருந்தா?
இரண்டுக்கும் இப்பொழுது வித்தியாசம் இல்லை. மடத்தை சுற்றி காவல் இருக்கிறது
என்று இடையே சம்பாஷணையில் புகுந்தார் சமணத்துறவி. மடத்தை சுற்றி காவலா? தமிழகத்தில் வழக்கமே இல்லையே என்றான் திருமாவளவன்.
தமிழகத்தில் பல வழக்கங்கள் மாறி வருகின்றன. மாளிகை சிறையாகிறது, மடம் சிறையாகிறது, நாடே சிறைக்கூடமாகும் போது இந்த இனங்களை பற்றி கவலைப்படுவானேன்? மாளிகையும் மடமும் நாட்டுக்குள் அடக்கம்தானே
என்று வினவினார் துறவிகள். திருமாவளவன் துறவியின் சொற்களின் பொருளை புரிந்து கொண்டானாகையால் சற்று நேரம் எதுவும் பேசாமல் மௌனமாகவே இருந்தான். மாளிகையை சுற்றி காவல் போட்ட இருங்கோவேளி சமண மடத்தை சுற்றியும் காவல் போட்டிருக்கின்றான் என்பதையும், என்ன காரணத்தினாலோ கருவூர் வந்த படைத்தலைவன் அந்த காவலில் சிக்கிவிட்டான் என்பதையும் புரிந்து கொண்ட திருமாவளவன் இளம் சொழியனை நோக்கி திரும்பி, படைத்தலைவர் எதற்காக கருவூர் வந்தார் என்று வினவினான். படைத்தலைவனை திருமாவளவன் அறிந்து கொண்டு விட்டது படைத்தலைவனுக்கு மட்டும் இன்றி சமண துறவிக்கும் வியப்பாக இருக்கவே.
என்ன
என்ன? படைத்தலைவரை தங்களுக்கு முன்பே தெரியுமா
என்று வினவினார் அடிகள். உள்ளத்தில் பூத்த வியப்பு முகத்திலும் உரிய. சோழ நாட்டின் சிறந்த உபத்தலைவர்களில் ஒருவரான இளம் சொழியனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் வேறு யார் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று கேட்டான் திருமாவளவன். நாம் அடிக்கடி சந்தித்ததில்லையே என்றான் படைத்தலைவன். நீங்கள் என்னை சந்தித்ததில்லை. நான் பல முறை உங்களை சந்தித்திருக்கின்றேன். எங்கு? யவனர் கேளிக்கை சாலைகளில்.
அங்கு எப்படி?
ஊரை விட்டு வீட்டை விட்டு அடிக்கடி ஓடி வந்து விடுவது வழக்கம் என்று இளம் சொழியன் மட்டுமின்றி சோழ நாடு அறிந்த உண்மையை சற்று அழுத்திச் சொன்ன திருமாவளவன் மெல்ல புன்முறுவல் காட்டியதன்றி மேற்கொண்டு அதை பற்றி விஸ்தரிக்க வேண்டாம் என்று விழிகளாலும் எச்சரித்தான். பூவழகியின் மான்விழிகள் மட்டுமின்றி புலன்கள் எல்லாமே மருத்துவத்தில் லயித்திருந்தபடியால் திருமாவளவனும் மற்றவர்களும் பேசிக் கொண்டதை அவன் அதிகமாக காதில் வாங்கிக் கொள்ளாவிட்டாலும் யவன கேளிக்கை சாலைகளில் அந்த வாலிபன் இளம் சழியனை சந்தித்திருப்பதாக சொன்னதும் மருத்துவத்தை ஒரு வினாடி நிறுத்தி இளம் சழியனை எரித்து விடுவது போல பார்த்தாள். பச்சிலை ஒன்றை தோள் பட்டையில் அழுத்தப் போன பூவழகியின் கை சட்டென்று நின்றதையும் படை தொலைவனை அவள் சுட சுட பார்த்ததையும் கண்ட திருமாவளவன் விஷயத்தை ஓரளவு ஊகித்துக் கொண்டதால் படைத்தலைவன் மீது அத்தனை காதல் கொண்டுள்ள இவள் யார் என்பதை அறிய ஆசைப்பட்டு, தங்களுக்கு படைத்தலைவரை முன்பே தெரியுமோ என்று விசாரித்தான்.
தெரியும், தெரியும்.
இருமுறை வந்தது ஒரே சொல் எரிச்சலோடு. பூவழகியின் பொறாமை பொங்கிய இதயத்திலிருந்து திருமாவளவன் மட்டுமின்றி சமணத்துறவை கூட இளம் சிழையனை நோக்கி புன் சிரிப்பு சிரித்தார். திருமாவளவன் திரும்பவும் கேட்டான் பூவழகியை நோக்கி,
அப்படியானால் தாங்களும் புகாரில் இருந்திருக்கின்றீர்களா
என்று?
பல வருடங்களாக இருந்திருக்கிறேன்.
தங்கள் பெயர்? இந்த சமயத்தில் இளம் சிழியன் இடைமறித்து பூவழகி என்று தெரியப்படுத்தினான். பூவழகியின் விழிகள் நெருப்பு பூரி பறந்தது அல்லாமல் அவள் சொற்களிலும் சூடு நிரம்ப இருந்தது.
என் பெயரை எனக்கே சொல்ல தெரியும் என்றாள்.
சமய சந்தர்ப்பம் அறியாத சமணத்துறவி தமது சாமர்த்தியத்தை காட்டத் தொடங்கி,
இருப்பினும் அந்த அழகிய பெயரை உச்சரிப்பதில் படைத்தலைவருக்கு அதிக திருப்தி போலிருக்கிறது
என்று கூறி லேசாகவும் சிரிக்கவும் செய்தார். அவர் சிரிப்பு நெருப்பு துண்டங்களாக இதயத்தில் விழுந்ததால் அவள் உள்ளத்திலே கோபம் கொந்தளித்து எழவே அவள் குரூர நிரம்பிய சொற்களை கொட்டினாள்.
அடிகளே, படைத்தலைவருக்கு திருப்தி அளிக்கக்கூடிய இன்னும் பல காரியங்களை என்னால் செய்ய முடியும் என்றாள் பூவாழகி.
அதில் என்ன சந்தேகம்
என்று மீண்டும் விஷமமாக பேசினார் அடிகள். சந்தேகமில்லை அடிகளே, உமக்கு திருப்தி அளிக்கக்கூடிய காரியங்களையும் என்னால் செய்ய முடியும். நான் கையை தட்டினால் போதும்.
என்ன நடக்கும்?
இருங்கோவேலின் வீரர்கள் வருவார்கள்.
அட சங்கடமே, இங்கும் அவர் வீரர்களாக இருக்கின்றார்களா?
ஆமாம் சுவாமி, எங்களை காவல் புரிவதும் அவன் வீரர்கள் தான். அவன் பெயரை சொல்லித்தான் இன்பவள்ளியும் அவர்களை அனுப்பியிருக்க வேண்டும் என்று கூறிய பூவழகி, என்ன இன்பவள்ளி, அப்படித்தானே என்று தோழியை பார்த்து கேட்டாள்.
ஆம் என்பதற்கு அறிகுறியாக தோழி தலையை அசைத்தாள். பூவழகி மேற்கொண்டு துறவியை நோக்கி சொன்னாள்,
தெரிகிறதா சுவாமி, உங்களுக்கு திருப்தியானவை மட்டுமல்ல அதிருப்தியான விஷயங்களும் இங்கு நடக்கக்கூடும். அதிகமாக நீங்களோ படைத்தலைவரோ உங்கள் திருப்தியை காட்டினால் நானும் என் சுபாவத்தை காட்டுவேன் என்று எச்சரித்த பூவழகி மீண்டும் காயங்களுக்கு பச்சிலைகள் வைத்து அழுத்தினாள்.
அவள் பொறாமையால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை அறிந்திருந்த இளம் செழியனும் அவள் மிரட்டியதால் கலவரப்பட்டு போன துறவியும் மேற்கொண்டு எதுவும் பேசாவிட்டாலும் திருமாவளவன் மட்டும் அவளை நோக்கி கேட்டான்,
அம்மா நீ பெருங்குடி பெண்ணாக தோன்றுகிறாய், அப்படி இருக்க காயமடைந்தவனை காட்டி கொடுக்க உன் இதயம் இடம் கொடுக்குமா?
இடம் கொடுக்காது வாலிபரே. இந்த படை தலைவரும் துறவியும் வாயை மூடிக்கொண்டிருந்தால் வேளிர் மகளும் வாயை திறக்க மாட்டாள்
என்றாள் பூவழகி.
நீங்கள் வேளிர் குலமா?
ஆம்.
தந்தை பெயர்?
மாறப்பவேள். சந்தேகம் இருந்தால் படைத்தலைவரை கேளுங்கள். யவனர் கேளிக்கை சாலைகளில் மட்டுமல்ல வேளிர் இல்லங்களிலும் பழகியவர் என்றாள் பூவழகி.
கருணை சுட்டும் அழகிய அவள் முகத்தை பார்த்த திருமாவளவன், இவள் சொல்லாமலே இவள் பெருங்குடி மக்கள் என்பதை தெரிந்து கொண்டு விட்டேன். மாறப்பவேள் மகளா இவள் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டதன்றி,
அம்மா தங்களுக்கு திருப்தி இல்லாத எதையும் இவர்கள் இனி பேச மாட்டார்கள் என்று துறவி மீதும் படைத்தலைவன் மீதும் கண்களை ஓட்டினார்.
பிறகு இந்த காலையும் கொஞ்சம் பாருங்கள் என்று கெஞ்சும் குரலில் கேட்டு தன் இடது காலை லேசாக நீட்ட முயன்று முடியாமல் சொல்ல ஒண்ணாத வேதனையால் தத்தளித்தான். அவன் காலை நன்றாக கூர்ந்து நோக்கிய பூவழகியின் அழகிய விழிகளில் நீர் திரண்டது. முழங்காலில் இருந்து பாதம் வரை நன்றாக தீயில் வெந்து கருகிவிட்ட காலில் தீப்புண்கள் நன்றாக கொப்பளித்து நின்றன. ஒவ்வொரு இடத்திலும் சருமம் நீங்கிவிட்டதோடு உட்சரும நீரும் ஊறி வழிந்து கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்த அவள் கண்களில் திரண்ட நீர்த்துளிகள் இரண்டு திருமாவளவன் கால்களிலும் சுட சுட விழுந்தன. விழிநீர் விழுந்ததால் காலின் அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டுமின்றி உடல் உள்ளம் இரண்டுமே சாந்தி பெற்றதால்,
அம்மா இத்தனைக்கும் நான் தகுதியல்ல, இதைவிட சிறந்த மருந்தும் தேவையல்ல என்றான் திருமாவளவன்.
அர்த்தம் புரியாமல் அவனை நோக்கினாள் பூவழகி.
அர்த்தம் புரியவில்லையா உங்களுக்கு? நான் ஒரு மண்டலாதிபதியாக இருந்து என் கால்களில் குறுநில மன்னர் எல்லாம் வாசனை நீர் தெளித்து மண்டியிட்டாலும் உங்கள் விழிநீர் அளித்த சாந்தியில் நூற்றில் ஒரு பங்கை கூட நான் பெறமாட்டேன். இந்த காயத்தை பார்த்து என் தாய் இருந்திருந்தால் இப்படி கண்ணீர் விட்டிருப்பாள். அவள் இல்லாத குறையை இன்று நீங்கள் பூர்த்தி செய்திருக்கிறீர்கள் என்று திருமாவளவன் பூவழகியின் இதயமே கரையும்படியாக பேசினார்.
எனக்கு அத்தனை வயதாகவில்லையே என்றாள் பூவழகி.
கருணை வயதை பொறுத்தது அல்ல, இதயத்தை பொறுத்தது.
நன்றாகத்தான் பேசுகின்றீர்கள். நீங்கள் யார், எந்த ஊர், உங்கள் பெயரை கூட சொல்லவில்லையே.
இந்த கேள்வி அறையிலிருந்து அத்தனை பேரையும் தூக்கி வாரி போட்டது. அவ்வாறு தூக்கி வாரி போட்டாலும் திருமாவளவன் முகத்தில் மட்டும் அதிக கிளர்ச்சி ஏற்படவில்லை, சிந்தனையே சிறிது ஓடியது. அவன் பூலி கண்கள் ஒருமுறை தீயினால் கருகி இருந்த அவன் இடது காலை நோக்கின. பிறகு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல கேட்டான்,
அம்மா காயம் மாறிய பிறகு இந்த கால் எப்படி இருக்கும் என்று?
கருப்பாக இருக்கும் என்றாள் பூவழகி.
அப்படியானால் என்னை கரிகாலன் என்று அழையுங்கள் என்றான் திருமாவளவன். பக்கத்தில் இருந்த சித்திர வேலைப்பாடு அமைந்த கூடையில் இருந்த செம்பருத்தி புஷ்பங்களை எடுத்து பிழிந்த சாற்றை துணியால் தோய்த்து தீப்புண்ணுண்ட காலில் சொட்டவிட்டு கொண்டிருந்த பூவழகி,
அப்படி ஒரு பெயர் இருக்க முடியுமா? உங்கள் பெயரை சொல்ல இஷ்டப்படவில்லை என்று சொல்லுங்களேன்
என்றாள் திருமாவளவனை நோக்கி. இல்லை பூவழகி என்று முதன்முறையாக அவள் பெயரை உச்சரித்த திருமாவளவன், இனி இந்த பெயர்தான் எனக்கு சாசுவதம். இதை சொல்லித்தான் இனி என்னை எல்லோரும் அழைக்க வேண்டும். உன் விழிகளில் இருந்து இன்று வழிந்த கருணை நீரின் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், இந்த பெயர் சரித்திரத்தில் நிலைக்கும் என்று உணர்ச்சி வேகத்தோடு பேசினார். அவன் குரலில் துணித்த ஆவேசம் அதிகாரம் இவற்றையும் அவன் சரித்திரத்தை பற்றி குறிப்பிட்டதையும் கேட்டு அதிர்ச்சி அடைந்த பூவழகியின் கண்கள் சரில் என்று அவன் முகத்தை நோக்கி சந்தேகத்துடன் திரும்பின. செம்பருத்தியின் சாற்றை பிழிய உயர எழுந்த அவள் அழகிய கையும் அப்படியே நின்றுவிட்டது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.